நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
திருக்குறள் சமண நூல் என்றொரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த வாதத்தை முன்னெடுத்து செல்கிறார். உங்கள் பார்வையில் திருக்குறள் எப்படிப்படுகிறது?
ஒன்று, எந்த மனிதர்களுமே அவர்களுடைய பெயரும் அவர்களுடைய ஜாதியும் அவர்களுடைய சமயமும் தாய் தகப்பன் வழியாக வருகக்கூடிய ஒரு வரவு, சொத்து வரவு மாதிரி. பிள்ளை பிறந்த பிற்பாடு பெற்றோர் வந்து பெயரிடுறாங்க. திருவள்ளுவருக்கு என்ன பெயரிட்டிருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. அதை இப்போ பற்றி ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆய்வு வேண்டாம். ஆனால் திருவள்ளுடைய தாயும் தகப்பனும் எந்த சமயத்தை சார்ந்திருந்திருப்பார்களோ அந்த சமயத்தை சார்ந்ததாகத்தான் இந்த பிள்ளை இருந்திருக்க முடியும். அப்படிதான் நான் கருதுறேன். இப்போ அவங்க பெற்றோரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு எந்த குறிப்பும் இல்லை. அப்படின்னா நூலுக்குள்ளே போய்தான் நாம் பார்க்க முடியும். நூலுக்குள்ளே படித்து பார்க்கிற போது அந்த கடவுள் வணக்கம் என்று போட்டிருக்கு பாருங்க, கடவுள் வாழ்த்துல அந்த பாடல்களை படித்து பார்க்கிற பொழுது பெரும்பாலும் சமண சிந்தனை அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். அந்த ஆதி பகவன் என்பது அந்த முதல் ஆதி தீர்த்தங்கரரைத்தான் சுட்ட வேண்டும் என்று தெரிகிறது. சமண சிந்தனையுடைய தாக்கம் அவருக்கு இருந்திருந்திருக்கு அப்படின்னு. ஆனா நான் என்ன கருதுறேன், அவர் சமண பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம், சமணருக்காக சமயத்தை சார்ந்தவராக இருந்திருக்கலாம். ஆனா சமணர்களுக்கே பொதுவாக ஒரு கட்டம் வந்த பிறகு சமயங்களை கடந்து பொது சமயவாதிகளாக மாறுகிற ஒரு உள்வாங்கல் அவர்களுக்குள் இருந்திருக்கு. அதற்கு ரெண்டு பேரை நான் பார்க்கிறேன். ஒன்று திருவள்ளுவர், இன்னொருவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளும் இந்த சமயத்தை சார்ந்தவர் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் பெருவாரியாக அவரை சமணர் என்று பலரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய காப்பியத்துக்குள்ள போனால் எல்லா சமயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதை பாராட்டி பேசுகின்ற ஒரு பரந்த மனோபாவம் இருக்குது. இந்த இருவரும் போட்ட வித்து அது பெரிய மரமாக மாறி கம்பனுக்குள்ள வருகிற பொழுது அந்த வைணவனையே அப்படி ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அவனே எந்த சமயத்தை சார்ந்தவன் என்று, அவன் நிச்சயமாக வைணவன் தான், ஆனா அதை கடந்து போய் எல்லா சமயங்களுக்கும் உரியவனாக அவன் தன்னை மாற்றிக்கொள்கிறான். அப்படித்தான் திருவள்ளுவர் சமணராக சமண வீட்டில் பிறந்திருக்கலாம், சமண சமயராக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் வளர்ந்து முதிர்ந்த நிலையிலே எல்லா சமயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு எல்லா சமயங்களுக்கும் பொதுவானவராக அவர் போயிருக்கிறார். அதனால அவரை இனி போய் இன்ன சமயத்தவர் தான் என்று அவர் உள்ளே திணிப்பதை விட அவர் பொது சமயவாதி என்று சொல்லுவதுதான் அநேகமா வருங்கால உலகத்துக்கு அது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு சிறந்த சிந்தனையாளர். அவர் சொன்ன கருத்தில் உண்மை இருக்கு. அந்த உண்மையை நான் புறந்தள்ள மாட்டேன். ஆனா அதை அப்படி பார்ப்பதை விட இப்படி வாங்கி கொண்டு அவரை உலகமெல்லாம் கொண்டு போகிறவராக நாம் மாற்றுவது நல்லது. எங்கள் தமிழ் மக்கள் எல்லா சமயங்களையும் எல்லா காலங்களிலும் உள்வாங்கிக் கொள்ளுவார்கள், உலகத்திற்கு ஒரு புதிய சமயத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லுவது நமக்கு இன்னும் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
நீங்கள் தமிழ் இலக்கிய அறிஞர். அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தில் உங்களுக்கு பிடித்தமான பகுதி அல்லது பிடித்தமான ஒரு பொருள் அடக்கம் என்றதாக ஒன்றை குறிப்பிடுங்களேன்.
பொருள் அடக்கம்னு சொல்றதுக்கு எனக்கு பழைய இலக்கியங்கள் நிறைய காதல் வாழ்க்கையை சுட்டி காட்டுகின்றன. சங்க இலக்கியங்களுடைய போக்கு அகமும் புறமுமான அந்த போக்கு, அப்புறம் சமய இலக்கியங்களுடைய போக்கு, அது ஒரு தனியாக போயிட்டுருக்கு. ஆனால் வெறுமனே யதார்த்த உலகத்தை விட்டு விட்டு ஒரு கற்பனை வெளியிலே பறப்பதை விட இயற்கையாக இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்குது, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு எண்ணிக்கொண்டு மனிதனை தூசு தட்டுது பாருங்க, அந்த இலக்கிய பாங்கும் அந்த போக்கும் தான் எனக்கு உள்ளங்கவர்ந்த ஒரு இலக்கிய போக்கு. அந்த போக்கு அநேகர் இலக்கியமாக அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அது இலக்கியம் படித்து ரசிப்பதற்கா அல்லது பார்த்து வாழ்வதற்கா அப்படின்னு அந்த போக்கு இருக்கு பார்த்தீங்களா, பின்பற்றுவதற்கா அல்லது பேசப்படுவதற்கா என்பதில் ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் அவங்களுக்குள்ள பலருக்கு இருக்குது. என்னை பொறுத்த மட்டில் சுவைக்கிற இலக்கியங்கள் ஒரு புறம், இப்போ திருக்குறளில் காமத்து பால் இருக்கு, அதை சுவைத்து 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 மகிழலாம். தனிமையான வாழ்க்கையில் கொஞ்சம் ரசிக்கலாம் அதை. ஆனா நடைமுறைக்கு வருகிற பகுதி இருக்கு பாருங்க, அது யதார்த்த உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு தொட்டுக்கிட்டு பார்க்கிறது. இப்போ ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஒரு பழைய கவிஞன், அவன் வந்து ஒரு ஒரு மாலை பொழுதுகளில் வீதியில் நடந்து போகிறான். கொஞ்சம் மேட்டு நிலம், மூச்சு இறக்கிது, அப்புறம் மேலே போகிறவருக்கு ஒரு கல் இருக்குது, அந்த கல்லில் உட்காடுறான். எதிர்த்தாப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு குளம் விரிந்து கிடக்கு. அந்த குளத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய முதிய மரம், அந்த மரம் அப்படியே அதன் கிளைகளை எல்லாம் போட்டு குளத்தை மூடலாமா, அந்த குளத்தை தாளாட்டலாமா, அதனே இலைகளை உதிர்த்து உதிர்த்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு மரம் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த மரத்தையும் பார்க்குறான், அந்த குளத்தையும் பார்க்குறான். குளத்தில் இருக்கிற நீர் அப்படியே ததும்பி 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 கரையை வந்து ஒரு மோதி மோதி கரையோடு கூட போர் செய்துக்கிட்டு இருக்கு. கரையை கரைக்குது, அந்த மண்ணை உள்வாங்குது, வாங்கிட்டு பண்ணி வெளியே உள்ளே போகுது, மறுபடியும் வருது, அந்த கரையோடு கூட போர்க்களம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் அவனுக்கு மறந்து போச்சு. அவன் மேலே இருந்து கொண்டு இப்படி பார்த்து அதை பார்க்குற போதே அந்த நிழலில் அவனுடைய சின்ன வயதில் அந்த போயிருந்த ஆள், அவன் மேலே உட்கார்ந்தவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் பேர் தொடித்தலை விழுத்தண்டு, தண்டினார்னு ஒரு பேர், சங்க இலக்கியம் இது. பேர் தொடித்தலை விழுத்தண்டினார். வயசாகி போச்சு அவனுக்கு. அவன் கையில் வசதியான ஆள் போல இருக்கு அவனுக்கு. ஏன்னா அவன் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த தண்டு விழுத்தண்டுன்னு சொல்லியிருக்கனாலேயே மிகச் சிறப்பாக ஒரு மாதிரி கலைவண்ணமாக செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தண்டாக இருக்கலாம். அப்புறம் தொடித்தலை என்பதுனாலே பூம்பிடிக்கப்பட்ட ஒன்று, தங்கம் ஒரு முலாம்கெல்லாம் போட்டிருக்கானோ என்னமோ நினைக்கிறேன், ஏதோ இரும்பு போட்டு பிடிச்சிருக்காங்களோ அல்ல தங்கம் போட்டு பிடிச்சிருக்காங்களோ, ஒரு அறிஞர் தங்கம் போட்டிருக்க கூடும், ஏன்னா விழுத்தண்டு என்று வந்திருப்பதனால தங்கம் கூட போட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தண்டை பிடிச்சிட்டு போன ஆள், வயதான ஆள், அந்த ஆள் மேலே இருந்துட்டு மூச்சிறைக்க பார்த்துட்டு திடீர்னுவருக்கு நினைப்பு, அவருடைய கடந்த கால ஞாபகம் வந்துடுது. அவர் சின்ன பையனாக இருக்கிற போது அப்படியே அந்த குளக்கரை பக்கத்தில் வர்றாரு. அவரோட கூட இன்னும் நாலஞ்சு பையங்க, சின்ன பையங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வர்றாங்க. வந்து அந்த மணலை பூரா அரிக்கிறாங்க, அதில் வச்சு கிச்சு கிச்சு தாம்பாளம் விளையாடிருப்பாங்களோ அல்லது பதுமைகள் செஞ்சுருப்பாங்களோ என்ன செஞ்சு விளையாடுனாங்களோ. அப்புறம் அங்கே இருக்குள்ள பூக்கள்லாம் பூரா பறிக்கிறாங்க, அந்த பூக்களை வச்சு விளையாடுறாங்க. கொய்பு தை அப்படின்றார், தைன்றார். அப்புறம் அதெல்லாம் எடுத்து அப்படி இப்படி அந்த பூக்கள்லாம் வச்சு விளையாடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் என்ன செய்கிறான், மறையனல் அறியா மாயம் இல்லாயம்ன்றாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒழித்து செய்வது இன்னது என்று அறியாத வஞ்சகமற்ற ஒரு விளையாட்டு கூட்டம் அது. அந்த கூட்டத்தோட விளையாடிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு இந்த பக்கமாக அப்படியே போய் அந்த மரத்து மேலே ஏறி மரத்தின் கிளைக்கு வந்து கிளையிலிருந்து அந்த கிளையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆட்டும் போது கீழே இருக்கக்கூடிய கற்கள் சத்தம் கொடுக்குறாங்க, டே அப்படி சத்தம் போடுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஆழமான குளம் அது. அந்த குளத்து கரையில் இருந்துகிட்டு இருந்தவன் அங்கிருந்து துடும் என பாய்ந்துன்றார். படார்னு உள்ளே குதிச்சிட்டான். குதிச்சிட்டா போனவன் உள்ளே போனவன ஆளக்காரன், இந்த கரையவர் மருளன்றான். கரையவர் கரையில் இருக்கிறவன பார்த்து பயந்து போயிட்டாங்க, ஐயோ ஐயோ யோ அப்படின்றான். திரையகம் பிதிரனார், அந்த இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய தண்ணி அலையெல்லாம் கட்டி முட்டி முட்டி இங்கும் அங்குமா செதறி கிடக்கு. ஆனால் உள்ளே போனவன ஆளக்காரன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கையில் மணலை அள்ளிக்கிட்டு தான் ஒரு கையால் மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படி மேலே வந்துட்டு ஹே அப்படின்னு வந்து காட்டுறான். இது ஒரு சின்னஞ்சிறு வயதில் அவன் செய்து விளையாடிய விளையாட்டு இந்த முதியவருக்கு. அந்த கல்லாய் இளமை, அவன் என்ன நினைக்கிறான் இப்போ அந்த முதியவன், ஹே படித்து அறியாத அந்த இளமை காலம் இருக்கே, அது யாண்டுண்டு கொல்லோ, அது எங்கடா ஒளிஞ்சு போயிருச்சு, அந்த என்னுடைய இளமையின் தினமெடுத்த தோள்கள் எங்கே என்று அவன் கிட்ட நினைக்கிறான் பாருங்க. இது நடை சித்திரம், வாழ்க்கை சித்திரம். இந்த சித்திரத்தை பதிவு செய்து மனிதனுடைய மனத்தை ஒரு அசைப்பு அசைக்குது. ஒரு முதியவன் தன் இளமை காலத்தை நினைத்து சிந்திக்கக்கூடிய நினைப்புகள் இருக்கிறதுங்களா, அப்படிப்பட்ட விஷயங்களையும் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கு. துரஸ்தவசமாக அப்படிப்பட்ட இலக்கியங்களை நாம் பொதுமக்களிடத்தில் கொண்டு வரவில்லை, அவர்களிடத்தில் கொண்டு வந்து தரவில்லை. இந்த மாதிரியான இலக்கியங்கள், என்னை அசைக்கிற இலக்கியங்கள், அது மாதிரிதான் பின்னாடி வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் அப்படின்னு கேட்குறான் பாருங்க ஒரு கவிஞன். என்னடா இது வெறும் சோறு, தொட்டுக்கிட கூட கொண்டு கேட்கலாமே, வெறும் சொத்துக்கடா பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. அந்த கேள்வி எல்லாம் மனிதர்களை தட்டி எழுப்பியது. வறுமைப்பட்டவன் தான் கவிஞன், அவனுடைய வாழ்க்கை முழுக்க வறுமை இருந்திருக்கு. ஆனா அதை கேட்காதபடிக்கு அதற்குள்ளும் கூட மற்றவர்களை துதிபாடி கொண்டிருந்த காலங்கள் போய் திடீரென்று வெள்ளைக்காரர்கள் வந்து விற்பாடு. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. இப்படிப்பட்ட புதிய சிந்தனைகள் போக்குகள் அது தாங்க எனக்கு என்னை கவர்ந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி இலக்கியங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான்.
பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கு உங்கள் தமிழ் அறிவின் வெளிப்பாடாக உங்கள் வளமிக்க சிந்தனையை, இலக்கிய இன்பத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா, மிக்க நன்றி.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.